அலையலூயா, அலையலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த வாரம் நம்முடைய தலைமை போதகர்கள் கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் மத்தியில் கொடுத்தாங்க. செய்தியின் தலைப்பு என்னன்னு தெரியுமா? பரிசுத்த வேதாகமத்தை வாசித்தல். ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம வாசிக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த 2000 வருஷம் முன்களுக்கு முன்பதாக உலகத்தின் நடு மையப்பகுதியாக இருக்கிற அந்த யூதா தேசத்தில், அந்த இஸ்ரவேல் பட்டணத்தில், அந்த எருசலேம் தேவாலயத்திலும் சரி, மற்ற சிற்றாலயங்களிலும் சரி, தேவனுடைய ஆவியானவர் அவரை கொண்டு போகிற எல்லா ஓய்வு நாட்களிலும் அவர் எழுந்து நின்று வேதத்தை வாசித்தார் என்று எழுதியிருக்கிறது. நம்ம வேதத்தை அதிகமாக வாசிக்கிறவங்களா நம்ம மாறணும். வேதத்தை வாசிக்க வாசிக்க உங்களுக்கு புரியுதோ புரியலையோ, நீங்கள் வாசிக்கிட்டே இருங்க, ஆவியானவர் உங்களுக்கு நிறைய வெளிப்பாடுகளை கொடுப்பார். பார்த்தீங்கன்னா, என்னுடைய நாட்களிலே நான் சிறு வாலிபனாக இருந்தபோது 9 வகுப்பு படித்து கொண்டிருந்தேன். அப்போ எங்கள் அப்பா லாரி டிரைவராக இருக்கக்கூடிய அந்த ஓனருடைய அந்த எஜமாட்டி அம்மா, அவங்க பேர் பழைய பேர் சமூகக்கணி, புதிய ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. எதுக்காக தெரியுமா? கல்யாணத்துக்காக. சிஎஸ்ஐ திருச்சபையில் அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து செல்வக்கணின்னு மாற்றினாங்க. அந்த அம்மானா உண்மையாகவே ஒரு சிஎஸ்ஐ பேக்ரவுண்டுக்குள்ளே வந்தவங்க. ஆனால் கர்த்தர் அவரோடு இடைப்பட்டபடினால அவங்களுக்கு வாசிக்க தெரியாது. அப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டருக்குள்ளே நிறைய பேரை நடத்தி இருக்கிறாங்க, அதில் நானும் ஒருத்தன். என்னை அடிக்கடி கூப்பிடுவாங்க இந்த வேதத்தை படிக்கும்படியாக, அவங்களுக்கு வாசத்துக்கு அனுப்பிச்சுட்டே இருக்கணும். ஆனால் நான் அவங்க கூப்பிட்றப்பெல்லாம் ஓடி ஒழிவேன். ஏன் தெரியுமா? சும்மா வாசிக்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, உட்காந்து மணிக்கணக்காக வாசிக்கிட்டே இருக்கணுமேனு ஓடி ஒழிவேன். ஆனால் அவங்க என்ன செய்வாங்கன்னா, எனக்கு ஒரு ஆஃபர் கொடுப்பாங்க. நீ வந்து உட்காந்து வாசித்தேனா உனக்கு இன்றைக்கி வாசித்தேனா 1 ரூபா கூலி. எத்தனை ரூபா? 1 ரூபா. அன்றைக்கி 1 ரூபாங்கிறது ரொம்ப பெரிய பணம், சரியா? எங்களுக்கு பள்ளிக்கு செல்லும்போது 5 பைசா கிடச்சதுன்னா அது ரொம்ப சந்தோஷமாக போவோம். ஏன்னா இன்றைக்கி வாங்கி சாப்பிட்றதுக்கான பைசா கிடச்சிருச்சுன்னு சொல்லி. ஆனால் நான் அந்த நாட்களில் அந்த 1 ரூபாய் பணத்துக்காக, 1 ரூபாய் பணத்துக்காக, சரியா? அன்னைக்கு மட்டன் பார்த்தீங்கன்னா கிலோ 7 ரூபா தான், சரியா? ஆனால் அன்னைக்கு 1 ரூபா கூலிங்கிறது அது ரொம்ப அதிகமான காரியம். அதுக்காக போய் உட்காந்து படிக்க ஆரம்பிப்பேன், வாசிக்கிட்டே இருப்பேன், மண்டையை சொறிவேன். இந்த நேரம் பார்த்து யாராவது உள்ளே வரமாட்டாங்களா இந்த அம்மாவை தேடி, இப்படியே ஓடிடலாமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பேன். ஏன்னா முதலே வாங்கிடுவேன் பைசாவை, சரியா? அதனால் அப்படியே ஓடிடலாமேன்னு நினைப்பேன். ஆனால் அந்த அம்மா வாசிக்கிட்டே இருக்கையில் சொல்லுவாங்க, தம்பி 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 கொஞ்சம் நிறுத்து, இதுக்கு முன்னாடி வாசித்தேல அதை திரும்பவும் வாசிம்பாங்க. அப்படியே மண்டே சொறிவேன். அன்றைக்கு நான் அந்த அம்மா அவங்களுக்கு வேதத்தை வாசித்து காமித்த நாட்கள், எத்தனை முறை பைபிள் படிச்சிருப்பேனே தெரியாது. வரிசையாக ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அவங்களுக்கு மணிக்கணக்காக வாசிப்பேன், மணிக்கணக்காக. ஆனால் என்னன்னே எனக்கு விளங்காது, என்னன்னே தெரியாது. ஆனால் வேதத்தை வாசிக்கிட்டே இருந்தேன். ஆண்டவர் எனக்கு நிறைய சொப்பனங்களை கொடுத்தார், நிறைய தரிசனம், நேரடியான தரிசனத்தை ஒரு நாள் கொடுத்தார். அதுதான் நானும் எனது அம்மாவும் கீழே நின்றோம். அந்த அம்மா மேலே நின்று கொண்டு இருக்கிறான், கட்டிய சேரியோடு கூட, ஒரு மகிமையான சிங்காசனம். அந்த சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறவர் என் கண்ணுக்கு தெரியவில்லை, ஆனால் சிங்காசனத்தில் ஒருவர் அமர்ந்திருக்கிறார். இந்த அம்மா நின்று கொண்டிருந்தாங்க. நான் கீழே நிற்கிறேன், எங்கள் அம்மா பக்கத்தில் நின்னாங்க. நான் சொன்னேன், ஏம்மா உங்களுக்கு நான் வந்து மணிக்கணக்காக அந்த பைபிளை வாசித்தேன்ல, நீங்கள் மட்டும் மேலே போய் நிற்கிறீங்கள, என்னையும் கூட கூட்டி போயிருக்கலாமே. அந்த அம்மா சொன்னாங்க, தம்பி நீயெல்லாம் இந்த இடத்துக்கு வர முடியாதுன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், நீங்கள் எப்படிம்மா போனீங்க? ரெண்டாவது பதில் வந்தது, இந்த இடத்துக்கு வருவது மிக கடினமான ஒரு காரியம். அப்போ நான் கேட்டேன், எந்த பாதையில் போனீங்க? அந்த அம்மா சொன்னாங்க, அது ரொம்ப கஷ்டமான பாதைப்பான்னு சொன்னாங்க. நான் திரும்பி பார்த்தேன், ஆண்டவர் எனக்கு தரிசனத்தில் காமித்த பாதைகள் ரொம்ப ரொம்ப அழகான பாதை. ஒவ்வொரு பாதைகளையும் பார்த்தா ஒன்றுக்கொன்று வித்தியாசமாக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 10-12 பாதைகளை மேலே பார்த்துருப்பேன். ஆனால் ஒவ்வொன்றா காமிச்சுட்டு அந்த அம்மா சொன்னாங்க, இதில் எந்த பாதையுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு பயங்கர கோபம். அந்த அம்மாட்ட சொன்னேன், இது எந்த பாதையுமே இல்லைனா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பினேன். அங்கே ஒரு முள் புதர் போல் ஒரு சின்ன பாதை, ரொம்ப அதுக்குள்ளே போகவே முடியாது. நான் கோபத்தில் அந்த அம்மாட்ட கேட்டேன், அப்படின்னா இந்த பாதையா? அந்த அம்மா சொன்ன பதில் அதுதான். அருமையா, இந்த தரிசனத்தை கண்டு நான் முன்னே எங்கள் அம்மாவை இழுத்துட்டு போனேன். ஆனால் எங்கள் அம்மா சொன்னாங்க, அந்த அம்மா என்னத்தையோ சொல்கிறாங்கப்பா, நீ வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படி சொன்னாங்க. இல்லை வாங்க, அவங்க மேலே போயிருக்காங்க, நம்மளும் போகலான்னு சொல்லி இழுத்துட்டு உள்ளே போனேன். இதுதான் கடவுள் எனக்கு கொடுத்த தரிசனம். அடுத்த நாள் அந்த அம்மாவுக்கு நான் வாசிக்கும் போது, அந்த லூக்கா சுவிசேஷத்தில் இடுக்கமான வாசல் வழியாய் உள்ளே பிரவேசிக்கிறவர்கள் மிக சிலர். அந்த வாசலை கண்டுபிடிக்கிறதே கொஞ்சம் பேர் தானா. அந்த வசனத்தை நான் வாசித்துட்டு எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. அப்போ தான் அந்த மாட்ட சொன்னேன், ரா நான் ஒரு தரிசனம் பார்த்தேம்மா, நான் கண்ணு முழிச்சுட்டு தான் இருந்தேன், ஆனால் எனக்கு ஒரு தரிசனம் வந்தது, இந்த மாதிரி நான் கண்டேன், இப்போ நான் வாசிக்கும் போது இந்த வார்த்தை எனக்குள்ளே வருது. அந்த அம்மாவுக்கே ரொம்ப ஆச்சரியம். அருமையானவர்களே, அன்னைக்கு வாசித்த அளவுக்கு இன்னைக்கு நான் வேதத்தை வாசிக்க முடிகிறதா அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் குறைவு தான். மணிக்கணக்காக வாசி, இப்போ மணிக்கணக்காக வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஒரு நாளைக்கு 5 அதிகாரம் படிச்சிட்டோமா, ஐயோ 10 அதிகாரம் படிச்சிட்டோமா, இன்னைக்கு போதுமானது. அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நீங்கள் வேதத்தை வாசிக்கும்போது உங்கள் மனசில் அது ஆகுதோ இல்லையோ, ஆனால் உங்கள் இருதயம் சுத்தமாகும். அல்லேலூயா. ஒரு பையன் ஒரு பிளாஸ்டிக் கூடை எடுத்துட்டு ஆற்றுல போய் தண்ணி மோக்க போனான். தண்ணி மோந்தான், அதில் இருந்த அந்த ஓட்டைகள் தண்ணி பூரா கீழே போயிடுச்சு. அவன் 2வது முறை மோந்தான், தண்ணி பூரா கீழே போயிடுச்சு. 3வது முறை போ, 4வது முறை, 5வது முறை, ஒரு சொட்டு தண்ணி கூட அதில் நிற்கலை. ஆனால் ஒன்றே ஒன்று நடந்தது, என்ன தெரியுமா? அந்த கூடை ரொம்ப பளிச்சுன்னு ஆயிடுச்சு. அல்லேலூயா. அந்த அழுக்காரந்த கூடை ரொம்ப பளிச்சுன்னு ஆயிடுச்சு. ஒருவேளை நாம் நினைக்கலாம், இந்த வசனம் எனக்கு மனசில் தங்கவே இல்லையே, சும்மா சும்மா படித்து என்ன செய்கிறது, பாஸ்டரும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, நானும் படித்து தான் பார்க்குறேன், என் மனசுலையே தங்கிறது இல்லையே, அப்புறம் எதுக்கு படிச்சுக்கிட்டு? நினைக்காதீங்க, அந்த வசனம் உங்களை சுத்தமாக்கும், உங்களை தேவனுக்கு நேராக வழி நடத்தும். ஆனபடினால ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிங்க. ஒருவேளை உங்களுக்கு வாசிக்க தெரியலன்னா வாசிக்க தெரிஞ்சவர்களை வாசிக்க சொல்லி, சத்தமாக வாசிக்க சொல்லி நீங்கள் கேட்டுக்கிட்டே இருங்க. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு மிகுந்த பலன் அளிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த நாளிலும் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12:1 நம்ம எல்லோரும் சேர்ந்து தான் வாசிக்க போகிறோம். ஸ்க்ரீன்லையும் காமிப்பாங்க, நீங்கள் பைபிளையும் திறந்து வச்சுக்கோங்க, பக்கத்தை பாருங்கள், பைபிளையும் திறந்து வச்சுக்கோங்க. நம்ம எல்லோரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். இன்னொரு முறை வாசிப்போம்மா. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். இன்னொரு முறை கூட, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். அல்லேலூயா. நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமுள்ள கடவுளே, இரக்கங்களின் பிதாவே, இந்த நாளிலும் நாங்கள் தியானிக்க இருக்கிற இந்த வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, கர்த்தர் எங்களோடு இடைபடும். நாங்கள் எங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் இயேசுவை மாத்திரம் நோக்கி பொறுமையோடு ஓடி முடிக்க கிருபை தாரும். இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவை நோக்கி ஓட கடவோம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நாம் இயேசுவை மாத்திரம் முன்வைத்து ஓடக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. இந்த உலகத்தில் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லும்போது பலவிதமான காரியங்களை சொல்லுவார்கள். கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு காண்பிக்கிறவர்கள், கிறிஸ்துவை போல வாழ்கிறவர்கள், கிறிஸ்துவுக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறவர்கள், கிறிஸ்துவுக்காக தங்களை மறிக்கவும் ஒப்பு கொடுக்கிறவர்கள் என்று சொல்லுவார்கள். அதே நேரத்தில் இன்றைக்கு இருக்கிற நவ நாகரிகமான காரியத்தில் அன்றைக்கு சொல்லப்பட்ட காரியங்கள் இன்றைக்கு சொல்லும்போது கிறிஸ்தவர்கள் வித்தியாசமான சூழலிலே இருப்பதை மற்ற மக்கள் சொல்லுகிறார்கள். அதற்கு ஒரு உதாரணம், நம்முடைய தேசத்தின் தந்தையாயிருக்கக்கூடிய மகாத்மா காந்தியடி அவர்கள், அவர்கள் ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிப்பார்கள், ஆனால் வேதத்தை நேசிப்பார்கள். நான் இந்த இயேசுவை நேசிக்கிறேன், ஆனால் இந்த கிறிஸ்தவத்தை நான் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறேன் என்று சொன்னார். ஏன்னா கிறிஸ்தவ வாழ்க்கை, அவர் பார்த்த கிறிஸ்தவர்கள் எல்லாம் அப்படி இருந்தார்கள், அதனால தான் அவர் அப்படி சொன்னார். அருமையானவர்களே, நாம் கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லும்போது கிறிஸ்துவை மாத்திரம் நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டும். நாம் இந்த வசனத்தில் காண்கிற ஒரு 4 காரியங்கள், முதலாவது திரளான சாட்சிகள். யார் இவங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னே வாழ்ந்தவர்கள், இயேசு கிறிஸ்துவை அவர் வருவார் என்று காத்திருந்து தங்கள் வாழ்க்கையிலே அதை நினைவு கூர்ந்து அந்த வாக்கு தத்துவத்தை சுதந்தரிக்கும்படியாக அவர்கள் மிகுந்த பிரயாசப்பட்டு, ஆனால் வாக்கு தத்துவத்தை சுதந்திரிக்கவே இல்லை, ஒரு தரிசனத்தை போல ஒரு கனவை போல அணைத்து கொண்டு அவர்கள் தங்கள் வாழ்க்கையை ஓடி முடித்து விட்டார்கள். ஆனால் வாக்கு தத்துவத்தை சுதந்தரித்து கொண்டிருக்கிற நாம் இன்றைக்கு எப்படிப்பட்ட ஓட்டத்தை ஓடுகிறோம் என்பதைத்தான் எபிரேயருக்கு ஆக்கியோன் அங்கே நமக்கு நினைவுபடுத்துகிறார். நாம் வாசிக்கலாமா? எபிரேயர் 11:13 நம்ம வாசிக்கலாம். இவர்கள் எல்லாரும்
வாக்குத்தத்தம்
பண்ணப்பட்டவைகளை அடையாமல்
தூரத்திலே அவைகளை கண்டு
நம்பி அணைத்து கொண்டு
பூமியின் மேல் தங்களை அந்நியரும்
பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு
விசுவாசத்தோட
மரித்தார்கள். அல்லேலூயா. எப்படி அறிக்கையிட்டாங்களா? இந்த பூமியில் எப்படி அறிக்கையிட்டாங்களா? அந்நியர்கள் பரதேசிகள். நாம் பார்த்த அளவுக்கு சில இடங்கள்லாம் அந்நியர்கள் உள்ளே வரக்கூடாதுன்னு போர்டு வச்சுருப்பாங்க. அப்புறம் இன்னொன்று திட்டுறதுக்காக பயன்படுத்துகிற வார்த்தை என்னது? பரதேசிகள். ஆனால் இது ரெண்டையும் தான் வேதம் குறிப்பிடுது. பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்படுகிற பெயர் என்னவா? தங்களை அந்நியர்களும் பரதேசிகளும். ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம அந்நியர்கள் தான், இந்த உலகத்தில் நாம் பரதேசிகள் தான். நமக்கென்று தேவன் ஒரு பெரிய வாசஸ்தலத்தை வைத்திருக்கிறார். அங்கே போய் நாம் கர்த்தரோடு கூட நித்திய காலமாய் வாழப்போகிறோம். அதற்காகத்தான் இந்த பூமியில் கொஞ்ச நாட்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருமையானவர்கள், அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையவில்லை, ஆனாலும் அவைகளை தூரத்திலே கண்டார்கள், அவைகளை அணைத்து கொண்டார்கள், அதை நம்பினார்கள், விசுவாசத்தோடு தங்கள் வாழ்க்கையின் ஓட்டத்தை ஓடி முடித்து மறித்து இளைப்பாறுதலுக்குள்ளே சென்று விட்டார்கள். ஆனால் இது எதற்காக நமக்கு சொல்லப்படுகிறது? இத்தனை திரளான சாட்சிகள் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்க நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறீர்கள் என்கிற கேள்வியை இங்கே எபிரேயருக்கு ஆக்கியோன் முன்வைக்கிறார். அதில் சொல்லும்போது திரளான சாட்சிகள். வாக்குத்தத்தம்னா என்ன? 1 யோவான் 2:25 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று சொன்னதே வாக்குத்தத்தமாயிருக்கிறது. நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் மனம் திரும்பி இருக்கீங்களா? ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? கர்த்தர் கொடுத்த நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொண்டு இருக்கிறீர்களா? உங்கள் பதில் என்ன? நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருந்தால் அவர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினது நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவனை நான் பெற்றிருக்கிறேன் என்ற நம்பிக்கை நமக்குள் இருக்க வேண்டும். நான் ஒரு காலும் அழியாதவன், நான் நித்தியமானவன், என் தேவனுடைய ராஜ்யத்தில் நித்தியமாய் வாழப்போகிறவன் என்ற அந்த நிச்சயம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். அருமையானவர்களே, இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த வாக்குத்தத்தத்தை அவர்கள் கண்டார்கள், நம்பினார்கள், ஆனால் அதை அடையாமல் விசுவாசத்த ஓட்டத்தை ஓடி முடித்து விட்டார்கள். ஆனால் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டிருக்கிற, அதை அடைந்திருக்கிற நம்முடைய ஓட்டம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதுதான் இன்றைக்கான இந்த செய்தியின் சாரம்சம். நாம் பாரமான யாவற்றையும் தள்ளிவிட வேண்டும் என்று சொல்லுகிறார். என்ன பாரம்? நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நிறைய பாரம். செல்போனை கையிலிருந்து பிடுங்கிட்டா அது அவனுடைய வாழ்க்கையவே முடித்து விட்டது. சரியா? வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு. அவங்க அப்பா செல்போனை பிடுங்கிட்டாரு, மேலேருந்து குதிச்சிட்டான், அவ்வளோதான், வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் நமக்கு பாரம். உலக கவலை பாரம், கடன் பிரச்சனை பாரம், இன்னும் எத்தனையோ காரியங்கள் இந்த உலகத்தில் நிறைய நம்மளை பாரப்படுத்தி வச்சிருக்கு. எனக்கு அது இல்லையே, இது இல்லையே, இதெல்லாம் எனக்கு ஒரு வாழ்க்கையா? நான் இருக்கிறது எதுக்கு? இப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு தேவையா? எத்தனை கேள்வி. ஆண்டவர் இதெல்லாம் கேட்கும்போது என்னுடைய சாயலே உன்னை நான் சிருஷ்டித்தேன், உன்னை எனக்கென்று தெரிந்து கொண்டேன், உன்னை என் இரத்தத்தினாலே கழுவியிருக்கிறேன். எவ்வளவு துக்கமான காரியம். பாரமான யாவற்றையும் தள்ளிவிட வேண்டும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே சினிமாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கே ஆரம்பிக்குது தெரியுமா? அந்த காரியம் நாகரிகம் இதெல்லாமே எங்கே ஆரம்பிக்குது தெரியுமா? கிறிஸ்தவத்தில் தான் ஆரம்பிக்கும். கிறிஸ்தவத்தில் தான் ஆரம்பிக்கும். பார்த்தீங்கன்னா மோன்சி லாசரசன்னு ஒரு கூட்டத்தில் அமர்ந்திருக்கும் போது முன்னே ஒரு பெண்மணி அமர்ந்திருக்கிறாள். அதை அந்த ஆடை உடையை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப மனசு கஷ்டம். எப்படியாவது சொல்லிடலாமான்னு நினச்சாராம். அந்த பொண்ணை கூப்பிட்டு எப்படியாவது சொல்லிடலாமான்னு நினச்சிக்கிட்டு இருந்தாராம். திடீர்னு அங்கே இருந்த அந்த தலைமை போதகர் அவர் வந்து அந்த பெண்ணை கூட்டிகிட்டு வந்து அறிமுகப்படுத்தினாராம். இந்த பொண்ணு தான் என்னோட மகன்னு. உங்களுக்கு எப்படி தோணுது? கிறிஸ்தவம் எப்படி இருக்குது? அருமையானவர்களே, பாரமான யாவற்றையும் தள்ளிவிட வேண்டும். நான் வாசிக்க கேட்கலாம். ஓட்டப்பந்தயம் 1 Corinthians 9:24-25 நான் வாசிக்கிறோம். பக்கம் 235 நானே வாசிக்கிறேன். பந்தய சாலையிலே ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தய பொருளை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கம் உள்ளவர்களாயிருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓட்டப்பந்தயம் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு ஓட்டப்பந்தயத்திற்கு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது. ஆனால் உலக பிரகாரமான ஓட்டப்பந்தயத்திலே அங்கே ஒரு கண்ட்ரோல், ஒரு கான்ஃபிடன்ஸ், அதாவது கட்டுப்பாடும் ஒரு நம்பிக்கையும் இருக்கும். அவர்களுடைய ட்ரெஸ்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாரமே இருக்காது. எல்லாருக்குமே ஒரு ஆஃப் கால் பேண்ட்டு, ஒரு ரொம்ப லேசான சட்டை. ஏன்னா அவங்க சரீரத்தை அது பாரப்படுத்தக்கூடாது, முன்னேற விடாதபடிக்கு அது பாரப்படுத்தக்கூடாது. அப்படிப்பட்ட நிலையில் தான் அவங்க ஓடுவாங்க. அருமையானவர்களே, உலக பிரகாரமான ஓட்டத்தில் அவங்க ஓடும்போது அவங்க எப்படியாயிலும் பந்தய பொருளை பெற வேண்டும். நான் ஃபஸ்ட்டு வரணும், அந்த கிரீடத்தை அந்த கோப்பையை நான் அடைய வேண்டும் என்று தான் ஓடி ஆடுவாங்க. அவங்களுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கும், நிறைய கட்டுப்பாடோடு கூட ஓடி வருவாங்க. ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஓட்ட பந்தயத்தில் பந்தய பொருள் ஒருவனுக்குத்தான் உலக பிரகாரமாக கொடுக்கப்படும். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஓட்ட பந்தயத்தில் ஓடுகிறவர்கள் எல்லாருக்கும் பரிசு உண்டு. அல்லேலூயா. ஆனால் அதனுடைய முக்கிய காரணம் என்ன தெரியுமா? எல்லாருமே என்ன செய்யணும்? லக்கை அடைய வேண்டும். எல்லாருமே லக்கை அடையணும். லக்கை அடையலைனா தான் பந்தய பொருள் அந்த பரிசு கிடைக்காமல் போய்விடும். இடையில நின்று போயிட்டா தான், ஓட்டத்தில் பாதியிலே நின்று போயிட்டா தான் பரிசு கிடைக்காது. ஆனால் நம்ம எல்லாருக்குமே ஆண்டவர் ஜீவ கிரீடத்தை வாக்கு பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு மனிதன் ரொம்ப கெட்டிக்காரன் ஓட்டப்பந்தயத்தில், அவனை ஜெயிக்க யாராலும் முடியாது. ஆனால் ஒரு பெரிய ஐஸ்வர்யவானுடைய மகன் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுனான். அவன் எப்போ பார்த்தாலும் ரெண்டாவது தான் வருவான், இவனை ஜெயிக்க முடியாது. அப்போ ஒரு மனிதர் அவருக்கு ஒரு ஆலோசனை சொன்னார் அந்த ஐஸ்வர்யவானுக்கு. அந்த மனிதன் ஓடி வரும்போது ஆரம்பத்தில் அல்ல, முடிவு நிலையிலே அவனுக்கு சும்மா ஒரு 3 meters, ஒரு 4 meters இருக்கிற இடத்துல நீங்கள் கொஞ்சம் தங்க பிஸ்கட்டுகளை அள்ளி விசிறுங்க. அவன் ட்ராக்கில், எந்த ட்ராக்கில், அவன் ட்ராக்கில். இது கேட்டோன்னு ஏப்பா அதை ஆரம்பத்திலேயே வீசலாம்லே, எதுக்கு முடிவில் கிட்ட வரும்போது வீச சொல்கிற? இல்லை, அப்போ தான் வீசணும் சார். இப்போ அதே மாதிரி அந்த ஐஸ்வர்யவான் செய்தார். அவன் கிட்டமாக வந்துட்டான், ஒரு 3 meters தான். அந்த தங்க பிஸ்கட்டுகள் அள்ளி அவன் ட்ராக்கில் எரியப்பட்டது. அவன் கொஞ்சம் அப்படி கீழே பார்த்தான், கொஞ்சம் பின்னாடி பார்த்தான். ரொம்ப தூரத்தில் வந்துக்கிட்டு இருந்தாங்க. யார்? பின்ன ஓடி வந்தவங்கெல்லாம். இவனுக்கு உடனே ஒரு சின்ன அற்ப ஆசை, உடனே மடமடன்னு அந்த பிஸ்கட்டுகளை பொறுக்குனான். தன்னுடைய அந்த ட்ராயர் பாக்கெட்டுகளுக்குள்ளே அமுத்துனான், பனியனுக்குள்ளே போட்டான். கடைசிக்கு பார்த்தா அவங்க ரொம்ப கிட்ட வந்துட்டாங்க. இவன் முயற்சி எடுத்தான், அந்த முயற்சி தோல்வியில் முடிந்தது. அவனால் ஓட முடியல. இது எல்லாம் அவனை பாரமாக்கிருச்சு. இந்த தங்க பிஸ்கட் வெயிட் என்ன ஆக்கிருச்சு அவனை? ரொம்ப டவுசர்லாம் ரொம்ப பாரமாயிருச்சு. அவன் முன்னே ஓடி ரெண்டாவது வருகிறவன் முதல் பரிசை தட்டி சென்று விட்டான். பிசாசு நமக்கு இப்படி தான் ஒரு கண்ணி வைக்கிறான். நம்ம ஜெயிக்கக்கூடாது. அதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அத்தனையும் செய்து கொண்டு இருக்கிறான். ஆனால் நம்ம கடைசி நேரத்தில் என்ன செய்கிறோம்? இது மாதிரி காரியங்களுக்கு இடம் கொடுத்து பாரமான சூழ்நிலைகளுக்கு கட்டுப்பாட்டை இழந்து விடுகிறோம். நம்முடைய நம்பிக்கையிலே உறுதியற்றவர்களாய் மாறிவிடுகிறோம், ஏமாந்து விடுகிறோம். அருமையானவர்களே, தாவீது கோலியாத்தை வீழ்த்தும்படியாக 1 சாமுவேலின் புத்தகம் 17 38 நம் வாசிக்க கேட்கலாம். சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்திவிட்டு வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தரிப்பித்தான். அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்களின் மேல் போட்டு கட்டி கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கம் இல்லாததினால் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டுக்கொண்டு போகக்கூடாது, இது அபியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை களைந்து தன் தடியை கையிலே பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கற்களை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பெருக்குரிய தன் அடைப்பத்திலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தீன் அண்டைக்கு போனான். அடுத்து 45 பார்க்குறோம். அதற்கு தாவீது பெலிஸ்தீனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடயத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்திலே வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் இன்றைக்கு அறிந்து கொள்ளுவார்கள். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். அலேலூயா, அலேலூயா. அருமையானவர்களே, தாவீது சிறுவனாயிருந்தான், தாவீது ஒரு இளைஞனாயிருந்தான். ஆனால் அன்றைக்கு ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த அவனுக்கு ஒரு அப்பாவிடத்துலேருந்து ஒரு ஆஃபர் வந்தது. என்னென்னா, யுத்தத்தை போய் பார்க்கறதுக்கு. அவங்க அண்ணன்மார் 3 யுத்தத்தில் இராணுவத்தில் இருக்கிறாங்க. சாப்பாடு கொடுக்க போகிறான். அங்கே ஒரு பெரிய மனிதன் வந்து நிற்கிறான் எதிர்த்திருப்பில். அவன், நீங்கள் உங்களில் ஒரு மனிதனை தெரிந்து கொள்ளுங்கள், 2 யுத்தம் செய்வோம், யார் வெற்றி பெறுகிறார்களோ அந்த தேசம் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும். இந்த செய்தியை அந்த இராணுவ தலைவன் தாவீதுக்கு அறிவித்த போது அவன் சொல்கிற ஒரு வார்த்தை, விருத்த சேதனம் இல்லாத இந்த மனிதன் இஸ்ரவேலின் சேனையை நிந்திக்கிறதற்கு இவன் எம்மாத்திரம். ராஜா இடத்துல அழைத்து கொண்டு போகப்படுகிறான். ராஜா சொல்கிறாரு, சரிப்பா பரவாயில்ல, உன் விசுவாசத்தை நான் பாராட்டுறேன், நீ என்ன செய்ய, என்னுடைய தலைசீராவை போட்டுக்க, என்னுடைய மார்க்கவசத்தை அணிந்துக்கோ, என்னுடைய ஈட்டியை கையில் வச்சுக்கோ. இதெல்லாம் நமக்கு தோதுபடாது. இதெல்லாம் என்னது? பாரம். இதெல்லாம் எனக்கு பாரம். என் தேவன் எனக்கு கொடுத்தது இருக்கிறது. என் தேவன் என்னை வழி நடத்துகிற வழி என்று ஒன்று இருக்கிறது. அதன்படியே நான் செல்லுவேன், அதன்படியே அவனை வெற்றி கொள்ளுவேன். அருமையானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இப்படித்தான் வாழ வேண்டும் என்பது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வரைமுறை. எப்படியும் வாழலாம் என்பது உலகம் கொடுத்திருக்கிற வரைமுறை. நீங்கள் எந்த வரைமுறையை தெரிந்து கொண்டவங்களாக இருக்கீங்க? அருமையா, தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு கொற்று கொடுத்த வரைமுறை தான் மிகச்சிறந்தது. அது நமக்கு எப்பையும் வெற்றியைத்தான் கொண்டு வரும். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், அவங்ககிட்ட பணம் இருக்குது, அவங்ககிட்ட பதவி இருக்குது, அவங்ககிட்ட பலம் இருக்குதுன்னு நினைக்கலாம். ஆனால் அதை பார்க்கிலும் மேலான தேவன் உங்களோடு இருக்கிறார். அல்லேலூயா,
அல்லேலூயா.
அதை பார்க்கிலும் மேலான தேவன், அண்ட சராசரத்தையும் படைத்தவர், உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். அல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த பாரமான யாவற்றையும் நாம் தள்ளிவிட்டு இயேசுவை நோக்கி நாம் ஓட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் வேண்டும். என்ன தீர்மானம் அப்படின்னா, உலகத்தை விட்டு நம்ம வெளியே வந்துட்டோம், திரும்பவும் உலகம் நமக்குள்ள வராமல் நம்மளை பார்த்துக்கிடணும். உலகம் நமக்குள்ள வராமல் பார்த்துக்கிடணும். ஏன் தெரியுமா? அது வந்துச்சுன்னா திரும்ப நம்மளை என்ன செய்யும் தெரியுமா? பைபிளில் ஆண்டவர் சொன்ன ஒரு உண்மையில் பார்த்தீங்கன்னா, அது விட்டு வந்த இடத்துக்கே திரும்பி வருமா? எப்போ? ஒன்று வருமா, ஏழு வருமா? ஏழு வரும். அப்புறம் ரொம்ப கஷ்டம். ஒன்று இருக்கும்போதே நமக்கு பெரிய பிரச்சனை இருந்துச்சு, ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுத்தாரு. திரும்ப ஏழு வந்துருச்சுன்னா என்ன செய்கிறது? அப்புறம் ஒருவனும் காப்பாற்ற முடியாது. இதுதான் இந்த உலகத்துக்கு நம்ம விலகி இருக்கணும். வாசிக்கலாம் தானியேலின் புத்தகம் 8:9. தானியேலின் புத்தகம் 8:9.
தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவன் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார்.
இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் எல்லாரும் படிச்சிருப்பீங்க. ஒரு சிலர் கிராம மக்களுக்கு வேணா தெரியாமல் இருக்கலாம். இந்த தானியேல், அனனியா, அசரியா, மிசாயேல், இந்த நாலு பேருமே எருசலேம் பட்டணத்திலே இஸ்ரவேல் தேசத்திலே இருந்தவர்கள், வாலிபர்கள். ஆனால் நேபுகாத் நேச்சார் அந்த தேசத்தின் மீது படையெடுத்து தேவனுடைய திட்டத்தின்படி எருசலேம் அழிக்கப்பட்டு இவர்கள் சிறை கைதிகளாக இங்கே கல்தேயருடைய தேசத்துக்கு அடிமைகளாக கொண்டு வரப்படுகிறார்கள். அடிமையாக வந்தவனுக்கு எந்த அதிகாரமுமே அங்கே இருக்காது. ஆனால் அந்த ராஜா இந்த வாலிபர்களை பார்த்து, இதோடு கூட சில வாலிபர்களை தெரிந்து கொண்டு அந்த பிரதானிகளின் தலைவனிடத்திலே சொல்லுகிறார், நீங்கள் இவர்களை 3 வருட காலம் மட்டும் நம்முடைய பாசையை, நம்முடைய எழுத்து முறைகளை, நம்முடைய இந்த கலாச்சாரத்தை இவர்களுக்கு கற்றுக் கொடுத்து இவர்களை நம்முடைய மொழியிலே தேர்ந்தவர்களாக அரசவையிலே வந்து நிறுத்த வேண்டும். இவர்களை நான் அரசவையிலே அதிகாரியாக மாற்ற இருக்கிறேன் என்று சொல்லி அனுப்புகிறார். அந்த சமயத்தில் தான் பிரதானிகளின் தலைவன் ராஜா சாப்பிடுகிற சாப்பாடு எப்படி இருக்கும் சொல்லுங்க? எல்லா ஊர்வன பரப்பன நடப்பன எல்லாம் தானே வரும். ஆனால் அது எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ராஜாவுக்கு முதல்ல எங்கே வைக்கப்படும்னா, அவங்க ஆராதிக்கிற அந்த தேவர்கள், அந்த விக்கிரக ஆராதனை செய்யப்பட்டு அப்புறம்தான் அந்த சாப்பாடு யாருக்கு வரும்? ராஜாவுக்கு வரும். அந்த சாப்பாடு தான் இப்போ யாருக்கு கொடுக்கப்படுது? தானியேலுக்கும் அவனுடைய சகோதரர்கள் அனனியா, அசரியா, மிசாயேல், இவங்க 4 பேருக்கும் கொடுக்கப்படுது. அப்போ தான் தானியேல் ஒரு தீர்மானம் பண்ணுறாரு, நானும் சாப்பிட்டா நல்லாத்தே இருப்பேன், நல்லா கொழுகுழுன்னு வந்துடுவேன், ஆனால் அது எனக்கு தகுதியாக இருக்காது. ஏன்னா நான் இஸ்ரவேலின் தேவனை ஆராதிக்கிறவன், நான் அவருக்கு ஆலயமாயிருக்கிறவன், இந்த ஆலயத்தை அந்த விதமான அசுத்தத்தினாலே நான் தீட்டுப்படுத்த விரும்பவில்லை. பிரதானிகளின் தலைவனிடத்திலே கேட்டுக்கொள்கிறான், எங்களுக்கு சாதாரணமாக பருப்பு சாப்பாடும் கீரையும் மட்டும் கொடுங்க ஐயா, நாங்கள் சாப்பிட்றோம். தலைவன் சொல்கிறான், ராஜா என் தலையை எடுத்துருவாருப்பா, இல்லை நீ 10 நாள் வேணா சோதிச்சுப்பார். அலேலூயா, அலேலூயா. அருமையானவர்களே, அடிமைகளாக இருந்தாலும் அதிகாரமுள்ளவர்களாக இருந்தார்கள். தேவனுடைய அதிகாரத்தை கையிலே பெற்றவர்களாக இருந்தார்கள். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். 3 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், 15-18 வரைக்கும். அவங்க சொல்கிறாங்க, அனனியா, அசரியா, மிசாயேல், ராஜாவே இதை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை என்று சொல்லுகிறாங்க. யாரு இவங்க? அந்த நாட்டு குடிமக்களா? ஆனால் குடிமக்கள் தான் இன்றைக்கி நம்ம படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். அடிமை மாதிரி அவங்க அடிமைகளாய் கொண்டு செல்லப்பட்டவங்க. அவங்க சொல்கிறாங்க, இதை குறித்து நாங்கள் உமக்கு உத்தரவு சொல்ல அவசியம் இல்லை, எங்கள் தேவன் சர்வ வல்லவர், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். ஆனாலும் தப்புவிக்காமல் போனாலும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், இந்த சிலையை வணங்க மாட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா,
அல்லேலூயா.
இந்த சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம். கர்த்தர் எங்களை எரித்து போட்டாலும் சரி, நாங்கள் சாம்பலாக்கப்பட்டாலும் சரி, கர்த்தருக்கென்று ஒரு பக்தி வைராக்கியம், இதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அருமையானவர்களே, அவர்கள் தப்புவிக்கப்பட்டார்கள், ஆனால் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட சம்பவங்கள் நடப்பதில்லை. நீங்கள் பார்த்துருப்பீங்க, மணிப்பூரில் ஒரு பெண்மணி இயேசுவை மறுதளிக்க சொல்லி அந்த மதவாதிகள் சுட்டே கொண்டு போட்டாங்க. ஆண்டவர் அதை அனுமதிச்சார். ஆனால் அந்த பொண்ணு ஆண்டவருடைய சமூகத்தில். அருமையானவர்களே, இரத்த சாட்சிகள் ஆண்டவர் நியாயத்தீர்ப்பு கொடுக்கிற நாள் வருகிறது. ஆனால் நம்முடைய பக்தி வைராக்கியம் எங்கே? ஒருவேளை உங்களுக்கு இப்படிப்பட்ட நிலைமை வந்தால், நான் இயேசுவை சார்ந்திருக்கிறேனா, இயேசுவை விட்டு தூரமாயிருக்கிறேனா என்று யோசித்து பார்க்கணும். சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட வேண்டும். நம்ம ரட்சிக்கப்பட்டது உண்மைதான், ஆனால் பாவத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை கழுவினது உண்மைதான், ஆனால் அந்த பாவங்கள் திரும்பவும் நம்மை ஒட்டி கொள்ள, நம்மை சொற்றி நின்று கொண்டே இருக்கிறது. எப்போ டைம் கிடைக்கும், எப்போ டைம் கிடைக்கும், எப்போ நான் இவனை தொடுவேன், எப்போ நான்? வேதம் சொல்லுகிறது, சத்துரு கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை தேடி சுற்றி திரிகிறான். யார? உலக மக்களையா? இல்லவே இல்லை, விசுவாசிகளாகிய நம்மை, ஊழியக்காரர்களாகிய நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை. ஒரு பையன், வாலிப பையன், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான். ஆண்டவர் அவன் கூடையே இருந்தார். நல்லா நிறைய பேசுவாங்க, ஆண்டவர் பேசிகிட்டே இருந்தார். ஒரு நாள் நாலு நண்பர்கள் அவனுக்கு அந்த சிநேகத்தை விட முடியலை. அவங்க சொன்னாங்க, இன்றைக்கி நம்ம சினிமாவுக்கு கண்டிப்பாக போயே ஆகணும், இந்த படம் ஓடுது, ரொம்ப நல்ல படம், அது ஆபாசமான படம் இல்லை, ஒரு சரித்திரபூர்வமான படம், நீ கண்டிப்பாக வந்தே ஆகணும். இப்போ அந்த வாலிபன் அந்த நான்கு பேரையும் பிரியப்படுத்த ஆண்டர்கிட்ட சொன்னான், ஆண்டரே கொஞ்சம் பெர்மிஷன் கொடுங்க, நான் போயிட்டு வரணும். அப்போ ஆண்டர் சொன்னார், நான் எப்பயும் உன் கூட இருக்கணும்னு விரும்புகிறியா இல்லையா? ஆமாம். அப்போ நீ அங்கே போனால் நான் அங்கே வர முடியாது, நான் அங்கே வர முடியாது, இப்போ நீ தனியாக தான் போகணும். அவனுக்கு ஒரு குழப்பமாக இருந்தது. நான் எப்பொழுதும் உன் கூட இருக்கணும்னா நீ என் கூடையே இருக்கணும். நீ என்ன செய்யக்கூடாது? நான் போகாத இடத்துக்கெல்லாம் நீ என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. சரியா? உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? அருமையானவர்களே, நாம் போவோமானால் அந்த பாவம் நம்மை ஒட்டி கொள்ளும். அப்புறம் நம்ம தேவனை சேர முடியாது, தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியாது. ஆனபடினாலே நாம் சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை நாம் தள்ளிவிட வேண்டும். யோசேப்பின் வாழ்க்கையை பார்க்கிறோம். ஆதியாகம புத்தகம் 39:9 பழைய ஏற்பாட்டில், 51 இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய புல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர். அவருக்கு ரெண்டு காரியங்கள், ஒன்று விக்கிரக ஆராதனை, இன்னொன்று விபச்சாரம். இது ரொம்பவுமே கடினமான ஒரு காரியம். தேவன் அதை சகித்து கொள்ளவே மாட்டார். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா, கிராமத்திலிருந்து வர்றீங்க நீங்கள், நிறைய பேர் என்ன செய்கிறீங்கன்னா, உறவினர்கள் இந்துக்களாக இருக்கிறதுனால அவங்களுடைய விசேஷங்கள், காதுகுத்து, இன்னும் பல சம்பவங்கள், அதுக்கு அடுத்தபடியாக இன்னொன்று வரும், என்னது கொளுத்த கன்று. அப்போ போய் நல்லா சாப்பிட்றது என்னன்னா, ஆண்டவரே சொல்லிட்டாருங்க பிரதர், ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிட்டா ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதே ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, உனக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா நீ போகவே கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். உன அவங்க அப்படி தானே சொல்லி தானே கூப்பிடுறாங்க, அப்புறம் எதுக்கு போகிறேன்? அது தீட்டு, தேவனுடைய ஆலயத்தை நாம் தீட்டுப்படுத்தக்கூடாது. அருமையானவர்களே, இந்த இடத்துல யோசேப்பு அடிமையாக கொண்டு செல்லப்பட்டவர். அங்கேயாவது அவங்க சிறைப்பிடிக்கப்பட்ட அடிமைகளாக போனாங்க, இங்கே யோசேப்பு தன் சொந்த சகோதரர்களாலே விற்கப்பட்டு போனவன், விற்கப்பட்டு போனவன். இது காரணம் என்ன? பொறாமை, எரிச்சல். தன் சகோதரனுடைய அந்த குணாதிசயங்களை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இவன் தான் நமக்கு இடைஞ்சலாக இருக்கிறான், இவனை தொலைச்சிட்டோம்னா நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு குணத்தினாலே விற்கப்பட்டு போனவன், அங்கே எகிப்திலே விலை கொடுத்து வாங்கப்பட்டவன், அந்த போத்திப்பாரின் வீட்டிலே அடிமையாக பணிகளை செய்ய சென்றவன், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அருமையானவர்களே, நாம் ஆராதிக்கிற தேவன் நம்முடைய எல்லா சூழ்நிலையிலையும் நம்மோடு கூட இருக்கிற தேவன். ஒருவேளை நம்ம நினைப்போம், ஐயோ நான் இவ்வளவு கஷ்டப்படுறேனே, இவ்வளவு பத்திரப்படுறேனே, ஆண்டவர் என்னை பார்க்கறதில்லையே, ஆண்டவர் என் ஜபத்தை கேட்கறதில்லையே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் உண்மையாய் ஆண்டவருடைய வார்த்தையின்படி அவருடைய சத்தத்தை கேட்க முற்பட்டால் அவர் உங்களோடு சொல்லுவார், அருமையானவனே நான் கூட தான் இருக்கிறேன். ஒரு மனிதன் ஒரு மலை சிகரத்தில் பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தான். பிரயாணம் பண்ணும்போது ரொம்ப கீழே, அதால் பாதளமான இடம், அதளமான இடம் பார்த்தீங்கன்னா அவன் பயந்து பயந்து நடந்து போயிட்டுருந்தான். அவனுக்கு ஒரு சந்தேகம், விசுவாசத்தில் நம்ம வந்திருக்கிறோம், ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரா, அப்படி போயிட்டே இருந்தான். திடீரென்று பார்த்தா ஒரே ஒரு மனிதன் தான் நடக்கக்கூடிய ஒரு வளைவு, கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டர் தூரம். அவன் அப்படியே கண்ணை இறுக்கி முடிக்கிட்டான். ஆண்டவரே நான் எப்படி இதை கடப்பே அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். திடீர்னு கண்ணை திறந்து பார்த்தான், அங்கே பார்த்தா அவன் அந்த இடத்த கடந்து வந்து இருந்திருந்தான். உடனே அவனுக்கு ஒரு ஆச்சரியம், நான் எப்படி இங்கே வந்தேன்? அவன் அந்த பின்னாடி திரும்பி பார்த்தான், அந்த இடத்துல முன்னாடியெல்லாம் நாலு கால் வந்துக்கிட்டு இருந்துச்சு, இப்போ அந்த வளைவில் மட்டும் ரெண்டே ரெண்டு கால் தான் இருந்துச்சு. நானாக வந்தேன் சந்தேகத்தோட. அப்போ தான் ஒரு சத்தம் கேட்டுச்சு, நீ வரல, நான் தான் உன்னை தூக்கிட்டு வந்தேன், ஏன் கால் தான் அந்த இடத்துல இருக்குது. அருமையானவர்களே, எந்த சூழ்நிலையிலையும் நம்மை சுமக்கிற தேவன், நம்மை காக்கிற தேவன், நம்மை தப்புவிக்கிற தேவன். ஆனால் அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க நாம் நாட வேண்டும். யோசேப்பு தன் வாழ்க்கையில் அவன் கர்த்தருக்கு பிரியமானதை மட்டும்தான் செய்தான். இதுதான் சகோதரருக்கு கோபம், தெரியுமா? நான் வந்து தப்பு செய்ய மாட்டேன். ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்துட்டு ஆட்டுக்குட்டி என்ன ஆயிடுச்சு, காணாமல் போயிடுச்சுன்னு அண்ணன்மார் சொல்லுவாங்க, நான் அப்படி சொல்ல மாட்டேன். நான் என்னதான் உண்மையத்தான் சொல்லுவேன், உண்மையத்தான் சொல்லுவேன். அதுதான் உங்களுக்கு கோபம், அதனால தான் தூக்கி போட்டாங்க, வித்துப்பிட்டாங்க, சரியா? அங்கேயும் வந்து உண்மை தான், சரியா? அவன் அந்த தேவர்களை பணிந்து கொள்ளவில்லை, அவன் உண்மையாக இருக்கிறான், கர்த்தருக்கு உண்மையா. பாருங்க, எஜமாட்டி அம்மா சொல்லுது, நீ எஜமானனாய் மாறிவிடலாம், ஆனால் அவன் தன் வஸ்திரத்தை விட்டு ஓடி போனான். கர்த்தருக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி, கர்த்தருக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி? அருமையானவர்களே, சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை நாம் தள்ளிவிட வேண்டும். ஒரு மனிதன் இருந்தான். அந்த மனிதனுக்கு என்ன வேலைன்னா, ராத்திரியில் போய் தென்னந்தோப்புகளில் மரத்தில் ஏறி தேங்காயை வெட்டிடுறது, குலைகளை வெட்டி கொண்டு வந்து பகலில் அங்கங்கே ஒவ்வொரு இடத்துல கடை போட்டு விற்கிறது. இதுதான் அவருடைய வேலை. ஆனால் அவருடைய பையன், சின்ன பையன் சண்டே ஸ்கூலுக்கு போயிருந்தான். அங்கே சண்டே ஸ்கூலில் அன்றைக்கி பாடம் என்ன தெரியுமா? கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். எப்பையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு? நீ தூங்கும்போதும் உன்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. நீ நடக்கும்போதும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. நீ அந்தரங்கத்தில் தனியாக இருக்கும்போதும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. சாரி, சண்டே ஸ்கூல் முடிஞ்சிருச்சு, இப்போ வந்தாச்சு. அன்னைக்கு ராத்திரி போகையில் பையனை கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போய், தம்பி நீங்கள் நின்றுக்க, நான் மரத்தில் ஏறி தேங்காயெல்லாம் வெட்டி போடுவேன், யாராவது பார்க்குறாங்க ஆழ்வர சத்தம் கேட்டுச்சுன்னா நீ என்ன செய்ய, உசு 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 உசுன்னு சொல்லு, நான் என்ன செய்வேன், சுதாரித்து இறங்கிடுவேன். சரி, பையன் கேட்டுக்கிட்டான், போயாச்சு. இப்போ மேலே ஏறி தேங்காயை வெட்ட போகையில் உசு உசுன்னா அப்பா கேட்டார், யாருப்பா வர்றா? யாரும் வரலப்பா. அப்புறம் ஏண்டா உசு உசுங்கிற? இல்லைப்பா, மேலேருந்து ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாருப்பான்னு. மேலேருந்து ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாருப்பா. உடனே அந்த மனிதனுடைய இருதயம் நொறுங்கி போனது. அவன் கீழே இறங்கி வந்தான், மகனை கூட்டிகிட்டு போயிட்டான். அடுத்த நாள்லேருந்து வேலைக்கு போய் சம்பாரித்து சாப்பிட ஆரம்பித்தான். பாருங்க, ஒரு சண்டே ஸ்கூலில் அந்த பையனுக்கு சொல்லி கொடுத்த பாடம் ஒரு தகப்பனுடைய வாழ்க்கையை மாற்றிவிட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் என்னை காண்கிறார். அவர் என் யோசனைகளை அறிந்திருக்கிறார், என் உள்ளிந்திரியங்களை அறிந்திருக்கிறார். பாருங்க, பேதுருக்கு அடுத்து என்ன சொல்ல போகிறோன்னு தெரியாது, சரியா? ரொம்ப பலத்தில் சொன்னான், யாருமை மறுதளித்தாலும் நானுமை மறுதளிக்க மாட்டேன். ஆண்டவர் சொன்னார், எப்பா நீ அடுத்த வேலைக்கு என்ன சொல்ல போகிறேங்கிறத நான் இப்பயே உனக்கு சொல்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுக்கான ஒரு பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தீமையை விட்டு விலக வேண்டும். தேவனுக்கு பயப்பட வேண்டும். 1 Corinthians 3:16-17 இப்படியாக சொல்லுகிறது. 229 நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறதே, நீங்களே அந்த ஆலயம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். இந்த ஆலயத்தை நாம் கெடுக்கக்கூடாது. பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாவற்றும் எனக்கு தகுதியாக இருக்காது. தேவன் எதை விரும்புகிறாரோ அதை மாத்திரம்தான் நான் அனுபவிக்க வேண்டும். அருமையானவர்களே, நாம் தேவனுக்கு பயப்பட வேண்டும், தீமையை விட்டு விலக வேண்டும். 3வது வாக்கியம், விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நமக்கு மாடல் யாராக இருக்கிறாங்க? இன்னைக்கு வாலிப பிள்ளைகளுக்கெல்லாம் மாடல் இயேசுவான்னு கேட்டால் இல்லை இல்லை. யார்? ஒருத்தர் வருவார், நல்ல பாட்டு படுப்பார், நல்ல மனுஷன்தான், நல்ல ஊழியக்காரர் தான். ஆனால் பிசாசு கொஞ்சம் சைடில் பூந்து அவரை வித்தியாசமாக பயன்படுத்துகிறான். உன் மாடலை மாற்றிக்க, ஏன் மாடலில் வச்சுக்க, மண்டையை பார்த்தா இங்கே இப்படி இருக்குது, இங்கிட்டு சைடு பூரா இப்படி இருக்குதா, சுத்தமாக வெட்டியிருக்கு. என்னன்னா யார் மாடல்ரா? ஆ, இது தான் ஃபேஷனுங்க, ஃபேஷன் இது தான். எல்லாம் மாறுது. ஒருத்தர் வர்றார், என்னப்பான்னா திடீர்னு மிமிக்ரி மாதிரி டிஜிஎஸ் தினகரன் குரலில் பேசுகிறார். கடவுள் உனக்கு என்ன குரல் கொடுத்தாரா அதில் பேசு, சரியா? டிஜிஎஸ் தினகரன் மாதிரி பேசுனா ஐயா பரிசுத்தவனா பரலோகத்துக்கு இளைப்பாறுதலுக்குள்ளே போயிட்டார். அவர் பேசினார், ஓ சொந்த குரலில் பேசு பேசு, சரியா? அது மாதிரி பேசுனா நீ டிஜிஎஸ் தினகரனாக மாற முடியுமா? இல்லையே. நீ இயேசுவை பாரு, இயேசுவை மாதிரி மாறு, இயேசுவை மட்டும் நோக்கிப்பார். அவர் உனக்கு என்ன செஞ்சார்னு நினைவு கூறு. அவர் உனக்கு என்ன சொல்கிறாரோ அதுக்கு கீழ்ப்படி, அதன்படி நடந்துக்க. அப்படின்னா நான் எங்கே போவேன்? மோட்சத்துக்கு போவேன். அவர் தான் எனக்கு மாடல், அவர் தான் மாடல். மற்ற யாரும் மாடலாக இருக்க முடியாது. அதனால தான் அப்போஸ்தலன் ஐயா பவுல் சொல்கிறார், நானா உங்களை இது பண்ணேன். ஆனால் அவர் சொல்கிறார், என்னை போல் நீங்கள் ஆகணும்னு. ஏன் தெரியுமா? அவர் இயேசுக்காக தண்ணியே கொடுத்தார். அது மாதிரி ஊழியக்காரரை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். வில்லியம் கேரியை ஃபாலோ பண்ணுங்கள், சரியா? டேவிட் லிவிங்ஸ்டனை ஃபாலோ பண்ணுங்கள். செத்தாலும் சாவேன், எங்கே தான்? ஆப்பிரிக்காவில் தான். ஏன்னா கர்த்தர் எனக்கு கொடுத்த தரிசனம். அப்படி ஃபாலோ பண்ணலாம், சரியா? ஆனால் இந்த உலக மாடலை நாம் என்ன செய்யக்கூடாது? பின்பற்றவே கூடாது. விசுவாசத்தை துவக்குகிறவர் அவர் தான், முடிக்கிறவர் அவர் தான். பிரசங்கின் புத்தகத்தை பார்க்குறோம், ஆரம்பத்தை பார்க்கணும். முடிவு நமக்கு எப்படி இருக்கணுமா? நல்லதாக இருக்கணும். முடிவு நல்லது. நம்ம ஆரம்பிக்கும் போதெல்லாம் எல்லாருமே எப்படித்தான் ஓடணும்? விசுவாச ஓட்டம் சொல்லுங்கள். எல்லோரும் உண்மையை சொல்லணும். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட புதுசில் நீங்கள் எப்படி இருந்தீங்க? இப்போ 10 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, இப்போ எப்படி? ஒப்பிட்டு பாருங்கள். அன்னைக்கு நான் எப்படி இருந்தேன், இன்னைக்கு நான் எப்படி இருக்கிறேன், அப்போ ஓட்டத்தில் என்ன ஆயிடுச்சு, அப்போ முடிவு எப்படி ஆகப்போகுது, நீங்கள் யோசித்து பார்க்கணும். அருமையானவர்களே, எத்தனை பேருக்கு பாலாசீர் லாரி தேவனுடைய மனுஷனை தெரியும்னு தெரியல. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நான் அவரை குறித்து கேள்விப்பட்டது, நான் படித்தது. அவர் வந்து ஒரு வல்லமையான ஊழியக்காரர், வல்லமையான ஊழியக்காரர், ஒரு முடவன், கால்களே இல்லாதவன். அவருடைய கூட்டத்திற்காக வருகிறான். அந்த மரப்பலக வண்டி தான் உட்கார்ந்து வர்றான். ஆனால் கூட்டம் முடிஞ்சிருச்சு. கூட்டத்தில் அவன் அப்படி அடித்து, எப்படியாவது நான் போய் அவர்கிட்ட ஜோம் பண்ணிட்டா நான் என்ன ஆயிடுவேன், எழுந்து நின்றுவேன், நான் சுகமாயிருவேன் அப்படின்னு நம்பிக்கை விசுவாசத்தோடு வந்தான். ஆனால் கூட்டம் முடிஞ்சிருச்சு, ரொம்ப கிட்டமாக போயிட்டான், சத்தம் போட்டான். ஆனால் அங்கே கூட்ட களைஞ்சு போகிற சத்தத்தில் ஒன்றுமே கேட்கலை. அவர் வேகமாக வந்து காரில் ஏறிட்டார். ஆனால் கார் கிட்டத்தில் வந்துட்டான். அவனுக்கு ஒரே ஆத்திரம், அந்த வண்டியோடு சேர்ந்து கார் மூவ் ஆயிடுச்சு, பின்னாடி போய் அந்த காரில் டம்முன்னு அடித்தான். பலக ஒரு பக்கம் போயிடுச்சு, அவன் எழுந்து நின்றுட்டான். அல்லேலூயா. அவன் எழுந்து நின்றுட்டான், அவனுக்கு கால் வந்துடுச்சு, இது சரித்திரம், சுகமாயிட்டான். ஆனால் ஊழியக்காரனின் நிலைமை என்ன? ஒரு கூட்டம், இயேசுவும் ஒன்றே, கிறிஸ்துவும் ஒன்றே, கிருஷ்ணனும் ஒன்றே. பரிதாபமான நிலைமை, முடிவு சரியில்லை, ஒரு விபத்து, மரித்து போனார். இதுதான் நடந்த உண்மை. அருமையானவர்களே, கிறிஸ்தவ ஓட்டத்தில் நம்முடைய ஓட்டம் முடிவு எப்படி இருக்கும் என்பதை நாம் இயேசுவை மாத்திரம் நோக்கி ஓடணும். மற்றதை பார்த்தோம்னா நம்ம விழுந்து போயிடுவோம், மற்றதை பார்க்கவே கூடாது. நமக்கு யார் மாதிரி, அந்த விசுவாசியை பாரு, இந்த ஊழியக்காரனை பாரு, இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா பிசாசு நீ என்ன பாரு, நீ மற்றவங்கள யாரையும் பார்க்காதன்னு சொல்லிட்டு உங்கள் பக்கத்திலே வந்துடுவான். சரியா? இயேசுவை மாத்திரம் பார்க்க வேண்டும். இயேசுவை மாத்திரம் நாம் பார்க்கணும். அருமையானவர்களே, நாம் நம்முடைய மாடல் இயேசு கிறிஸ்துவாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய சாட்சியுள்ள வாழ்க்கையை நம்ம பார்க்குறோம். பிலிப்பியர் 1:21 கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஏன் அப்படி சொல்கிறாரு? உங்களுக்கு இந்த உலகத்தில் நீங்கள் ஓடுற ஓட்டமெல்லாம் ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக ஓடுறீங்க, ஆனால் எனக்கு என்ன ஆதாயம் தெரியுமா? சாவு தான் ஆதாயம்னு சொல்கிறார். ரெண்டாவது நான் பார்க்குறோம், 4:13 அங்கே என்ன பார்க்குறோம்? 4:13
என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே
எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லாவற்றையும் செய்ய என்ன? எல்லாவற்றையும் செய்ய இயேசுனாருக்கு எது விருப்பமோ அதை செய்கிறது. அது ஒருவேளை உலகம் சாத்தியமில்லை என்று சொல்லலாம், ஆனால் அது எனக்கு சாத்தியமாகும். ஏன் தெரியுமா? இயேசு என்னை பலப்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா.
அதே மாதிரி நாம் 3:13-14 வசனங்களில்
வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்னா, பின்னானவைகளை மறந்து
முன்னானவைகளை நாடி. இயேசு கிறிஸ்து, கிறிஸ்து இயேசுவின் பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் என்ன செய்கிறேனா,
லக்கை நோக்கி தொடர்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் நம்முடைய லக்காக இருக்கணும். மற்ற யாரையும் நம்ம பார்க்க வேண்டியதில்ல. நல்ல ஊழியக்காரர்கள், நல்ல உபதேசத்தை கொடுக்கிறவங்க, நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவங்க சொன்ன வார்த்தைகள், கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்கள் பின்பற்றினாலே போதுமானது. அருமையானவர்களே, ஒரு சில வேலைகளில் நமக்கு தடுமாற்றம் இருக்கலாம், ஆனால் அந்த சமயங்களில் நல்ல கிறிஸ்துவின் வழியிலே, கிறிஸ்துவை முன்மாதிரியாக வைத்திருக்கிற ஊழியக்காரர்களின் ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வது நல்லது. ஆனால் நம்ம மாடல் யாராக இருக்கணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பவுலப்போஸ்தலனுடைய சாட்சியுள்ள வாழ்க்கை.
கடைசியாக நாம் பார்க்கிறோம், நமக்குரிய ஓட்டத்திலே நாம் பொறுமையோடு ஓட வேண்டும். ஓட்டப்பந்தயத்தில் வேகமாக ஓடினா தான் பரிசு கிடைக்கும். ஆனால் கிறிஸ்தவ ஓட்ட பந்தயத்தில் நம்ம லெக்கு யாராக இருக்கணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆனால் நமக்கு ஒரு ட்ராக் கொடுத்துருக்கிறார் ஆண்டவர், அந்த ட்ராக்கில் தான் ஓடணும். அடுத்தவங்க ட்ராக்கில் ஓடக்கூடாது. அவையெல்லாம் கார் வச்சுருக்கான் அப்படின்னு இஎம்ஐக்கு கார் வாங்கினேன்னா கடைசியில் எங்கே தான் நிற்கணும்? எங்கே தான் நிற்கணும்? இஎம்ஐ கட்ட முடியாது. அவன் வந்து 10 கட்டினதுக்கப்புறம் காரை தூக்கிட்டு போயிடுவான். அப்புறம் நட்டம் யாருக்கு? நமக்கு தான், சரியா? அடுத்தவங்க ட்ராக்கில் நம்ம ஓடவே கூடாது. ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார் ஒரு ட்ராக், அந்த ட்ராக்கை தான் பின்பற்றணும், சரியா? அந்த ட்ராக்கில் தான் ஓடணும். 1 Corinthians 3:11
ஓடப்பட்டிருக்கிற
அஸ்திபாரமாகிய
இயேசு கிறிஸ்துவை அல்லாமல்
வேறே அஸ்திபாரத்தை போட
ஒருவனாலும் கூடாது.
இன்னைக்கு நல்லா தெரிஞ்சுக்கங்க, நிறைய உபதேசங்கள், கள்ள உபதேசம், சரியா? நீ யார் ஆராதிக்கிற? ஜீவனுள்ள தேவனை ஆராது. நீ எதுக்கு கடன் வச்சுட்டு இருக்கணும்? நீ கடன்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீ எது கஷ்டப்படணும்? கர்த்தர் உன்னை ராஜாவாக மாற்றத்தான் வச்சிருக்கிறார். நிறைய உபதேசங்கள் இருக்குது. ஒரு உபதேசத்தையும் நீங்கள் என்ன செய்யாதீங்க, பற்றி கொள்ளாதீங்க. வேத உபதேசத்தை மட்டும் பற்றி கொள்ளுங்க. மற்ற உபதேசங்கள் உங்களை என்ன செய்யும் கிறிஸ்துவின் ட்ராக்கை விட்டு பின்னாடி கொண்டு போயிடும். செழிப்பான உபதேசங்கள், சரியா? மாறுபட்ட கருத்துள்ள உபதேசங்கள். இயேசு கிறிஸ்து மாத்திரமே, அவர் ஒருவரே நமக்கு அஸ்திபாரமாயிருக்கிறார்.
2 நம்ம வாசிக்கிறோம், எபேசியர் 2:20 அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள், அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. குலசியர் 2:6 வாசிக்கும் போது,
நீங்கள்
அவருக்குள்
வேர் கொள்ளுகிறவராகவும், அவருக்குள் கட்டப்பட்டவர்களாகவும், அவருக்குள் நடந்து கொள்ளுகிறவர்களாகவும் இருங்கள். யாருக்குள்ள? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ள தான் நம்ம வேர் கொள்ளணும். இயேசு கிறிஸ்துக்குள்ள தான் கட்டப்படணும். இயேசு கிறிஸ்துக்குள்ள தான் நாம் நடக்க வேண்டும். வேற உபதேசத்துக்கு உங்கள் செவியை சாய்ப்பீர்களானால் நீங்கள் ஓடக்கூடிய ஓட்டத்திலே நீங்கள் பரிசு பொருளை பெற முடியாது, லக்கை அடைய முடியாது, அந்த மோட்சத்தை நீங்கள் அடையவே முடியாது. பொறுமையோடு ஓடணும். ஏன் பொறுமை தெரியுமா? நீங்கள் பாடப்புஸ்தகத்தில் படிச்சிருப்பீங்கள, ஒரு முயலும் ஆமை இருந்துச்சான். முயல் பெருமைப்பட்டுச்சான், என் கூட நீ ஓடவே முடியாது. ஆமை சொல்லிச்சான், இல்லை நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னுச்சான். இல்லை, ஓடி பார்க்கலாமா? பார்க்கலாம். கடைசியில் ஜெயிச்சது யார்? ஆமாம் தான், ஏன்னா அது பொறுமையோடு தான் ஓடிச்சு, சரியா? ஏன்னா அது கிறிஸ்துவை மட்டும் முன்வைத்தது, லக்கை மட்டும் முன்வைத்தது. அது திரும்பியெல்லாம் பார்க்கலை. ஆ, அங்கே வர்றாங்க, இங்கே தானே வர்றாங்க, திரும்பி பார்த்தா தூங்கிடுவீங்க, சரியா? அப்புறம் ஜெயிக்கிறது யார் தான்? பொறுமையோடு ஓடினவங்க தான். ஃபாஸ்ட்டாக ஓடினவங்க யாருமே என்ன செய்ய முடியாது, இடையில நின்றுருவாங்க. மாரத்தான் ஓட்டம் நீங்கள் ஆரம்பித்தீங்கன்னா ஓடும்போது ஒரு ஊரே ஓடும், கடைசியில் பார்த்தீங்கன்னா எத்தனை பேருன்னு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும், சரியா? எல்லாம் நின்று போயிடும். கிறிஸ்தவ ஓட்டம் அப்படி அல்ல. நாம் எத்தனை பேர் ஓடினாலும் கிறிஸ்துவை மாத்திரம் நோக்கி ஓடும்போது அத்தனை பேரும் வெற்றி பெறுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் பாருங்க. அவர் சொல்லுகிற வார்த்தைகள், வசனங்களை நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். அவர் சொன்ன வார்த்தை, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால், நீ நான் கட்டாயப்படுத்தவே இல்லைப்பா, நான் தான் உனக்கு மாடல்னா, நீ என்னை பின்பற்றுறேனா, நான் உனக்கு ஒரு கட்டளை கொடுக்குறேன். என்ன கட்டளை தெரியுமா? ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு, நீ அடுத்தவனுக்கு கொடுத்த சிலுவையை பார்க்காத, நான் உனக்குன்னு என்ன சிலுவை கொடுக்குறனோ அந்த சிலுவையை நீ எடுத்துக்கிட்டு என்ன செய்யணும், பின்பற்றி வரணும். நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா? ஆண்டவரே, நீங்கள் எனக்கு கொடுத்த சிலுவை சரியில்லை, நான் வந்து பக்கத்தில் இந்த அவருக்கு கொடுத்துருக்கீங்களே அதே மாதிரி எனக்கும் சிலுவை கொடுங்க. அவெல்லாம் காரில் போகிறான், அவெல்லாம் பைக்கில் போகிறான், அவெல்லாம் பாருங்கள் இத்தனை வீடு, அவனுக்கு இத்தனை வசதியை கொடுத்துருக்குறீங்க, அதே மாதிரி எனக்கும் வேணும். ஆண்டு அப்போத்தே நான் ஊழியம் செய்வேன், அப்போத்தே நான் ஜெபம் பண்ணுவேன், அப்போத்தே நான் என்ன செய்வேன், சுவிசேஷம் சொல்லுவேன். ஆண்டவர் சொல்கிறார், அப்படி நீ எனக்கு வேலையும் செய்யவே வேண்டாம், நீ ஓம்பாட்டிலே ஓம்போக்கிலே போய்க்க, உனக்குன்னு நான் என்ன கொடுக்குறனோ அந்த சிலுவையை நீ எடுத்துட்டு ஓன் ட்ராக் மாறாமல் நீ ஓடி வரணும், பொறுமையோடு வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு எல்லாருக்கும் அடுத்தவங்க சிலுவையை சுமக்கிறதுக்கு தான் ஆசை, சரியா? கடவுள் எனக்கு கொடுக்குற சிலுவையை சுமக்கிறதுக்கு எனக்கு என்ன இல்லை, ஆசை இல்லை. ஏன்னா எனக்கு கஷ்டமாக இருக்குது. என்ன கஷ்டம், அவங்கெல்லாம் இப்படி இருக்கிறாங்க, ஆண்டவர் அப்புறம் ஏன் என்னை மட்டும் இப்படி வச்சுருக்கிறாரு, உனக்கு இப்படி தான் கொடுத்துருக்குறார். நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களா, எவனுக்கும் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் கடவுள் அதிகமாக கணக்கு கேட்பார், எவனுக்கு கொஞ்சம் கொடுக்கப்படுதோ அவன்கிட்ட கொஞ்சமாக கணக்கு கேட்பார். நீங்கள் அவங்கள பார்த்துட்டு நீங்கள் என்ன செய்யாதீங்க, பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன கொடுத்தாரோ அதை கொண்டு நீங்கள் என்ன செய்யுங்க, உங்கள் ஓட்டத்தை தொடருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம இன்றைக்கி கிறிஸ்தவ ஓட்டம் என்ற தலைப்பிலே பார்த்தோம். இயேசுவை நோக்கி ஓடக்கடவோம், இயேசுவை நோக்கி ஓடக்கடவோம். முதல் வசனம், நாலு வாக்கியம், முதலாவது, இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, இரண்டாவது, பாரமான யாவற்றையும் தள்ளிவிடுவோம், மூன்றாவது, நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிடுவோம், அடுத்து என்னவா, விசுவாசத்தை துவக்கிறவர் அவர் தான், முடிக்கிறவர் அவர் தான், அவரை மாத்திரம் நோக்கி ஓடக்கடவோம், அவரை மாத்திரம் நோக்கி ஓடணும். நாலாவது, நம்ம என்ன பார்க்குறோம், நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம், பொறுமையோடு ஓடக்கடவோம். பொறுமையை இழக்கக்கூடாது. பொறுமையை இழந்தோம் என்று சொன்னால் நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையை விட்டு தூரம் போயிடுவோம். கர்த்தர் ரொம்ப நமக்கு நிறைய காரியங்களை போதிச்சிருக்கிறாரு, நம்ம எடுத்து வாசிக்க வாசிக்க சமயம் போதாது. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையில் நம்ம தலையில் தாழ்த்துவோம். ஆண்டவரே, இன்னைக்கு நாங்கள் படிச்சிருக்கிறோம், இன்னைக்கு இயேசுவை மாத்திரம் நோக்கி நாங்கள் ஓட வேண்டும் என்பதை நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம். ஆண்டவரே, இன்னைக்கு என்னை நான் ஒப்புவிக்கிறேன், இந்த ஓட்டத்தில் நான் பொறுமையோடு ஓடுறதுக்கும் ட்ராக் மாறாமல் ஓடுறதுக்கும் ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்போம். நான் தலையில் தாழ்த்துவோம்.
பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறே, பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறே, ஓடுகிறே நான் ஓடுகிறே, இயேசுவுக்காய் நான் ஓடுகிறே, ஓடுகிறே நான் ஓடுகிறே, இயேசுவுக்காய் நான் ஓடுகிறே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பரமழைப்பு பந்தய பொருளுக்காக ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஓட்டப்பாதையிலே ஓடுவதற்கு கர்த்தர் நம்மை ஒரு விசை கூட அழைத்திருக்கிறார். பரலோக ராஜ்யமே நம்முடைய இலாக்கு. இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு என்று இயேசு சொன்னார். அந்த உபத்திரவங்கள் மத்தியில் கரடுமுரடான பாதையில் இயேசுவை மாத்திரம் முன்னிறுத்தி ஓடுகிற தேவ ஜனமே, நமக்கென்று ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு பரலோக ராஜ்யம் உண்டு. மகிமையின் தேசத்தில் நம்மை கொண்டு வந்து சேர்ப்பதற்காக இந்த கரடுமுரடான பாதையை தேவன் அனுமதித்து பக்கமாய் நானும் நீங்களும் அமர்ந்திருப்பதற்காக கர்த்தர் நம்மை அழைத்தார், ஓட வைத்திருக்கிறார். பொறுமையோடு நம்முடைய ஓட்டத்தை நாம் ஓடக்கடவோம். கர்த்தரை நோக்கி நாம் ஓடக்கடவோம். ஜபத்துடன் ஓடக்கடவோம். வேத வசனங்களை தியானித்து தியானித்து ஓடக்கடவோம். பரலோகத்தின் பலனால் கர்த்தர் நம்மை நிரப்புவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தந்த செய்திக்காய் நாம் அவரை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். எல்லோரும் வாயை திறந்து, இயேசுவே ஆவியானவரே, நீங்கள் தந்த வார்த்தைகளுக்காய், நீங்கள் இடைப்பட்ட கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா? மெய்யாகவே மெய்யாகவே ஆவியானவர் நம்மிடத்தில் பேசியிருக்கிறார். வித்தியாசமான காரியங்கள் மூலமாய் ஆவியானவர் இடைப்பட்டிருக்கிறார். அவருக்கு நன்றி செலுத்துவோம். நம்மை அறிகிறவர், நம்மை காண்கிறவர், நம் நடுவே வந்ததினாலே அவர் நம்மோடு இடைப்பட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒருமித்து தேவ சமூகத்தில் நாம் ஜெபித்து முடிக்கப் போகிறோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இந்த நாளில் எங்களோடு இடைப்பட்ட வேத வசனங்களுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரத்திலிருந்து வெளிப்படுத்தின வார்த்தைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பேசினவர் பாஸ்டர் டேவிட் அல்ல, ஆவியானவர் அவரை கொண்டு பேசின கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய உள்ளங்களை ஆராய்ந்து அறிகிறவர், எங்களுடைய நிலைமைகளை முற்றிலுமாய் அறிந்திருக்கிறவர். பட்சமாய் இடைப்பட்டு கொண்டிருந்தீரே, உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் ராஜா. அந்த பரலோக ராஜ்யத்தை அடையும் நேரம் வரைக்கும் எங்களுடைய ஓட்டத்தை நாங்கள் பொறுமையோடு ஓடுவதற்கு எந்த இடைஞ்சல் வந்தாலும், எந்த சோதனை வந்தாலும், எந்த மனிதன் குறுக்கிட்டாலும், எந்த சத்ரு எதிராய் நின்றாலும், பொறுமையோடு இந்த ஓட்டத்தில் இயேசுவை நோக்கி ஓடுவதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. அந்த ராஜ்யத்தை நாங்கள் அடைய வேண்டும். அந்த மகிமையின் சிங்காசனத்திற்கு முன் வந்து நிற்க வேண்டும். அதுவே எங்களுடைய நோக்கம். இந்த உலகம் எங்களை பகைக்கும் நீங்க சொல்லி இருக்கீங்க. ஆமாண்டவரே, இந்த உலகம் எங்களை பகைக்கும் பொழுது பாடுபடுத்துகிற உலகத்தை பாராமல் அந்த மகிமையை நோக்கி பார்க்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. கீழானவைகளை அல்ல, மேலானவைகளை நோக்கி பார்ப்பதற்கு ஆவியானவர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ராஜா, சபையாய் தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளின் செய்தி கேட்ட ஒருவராவதும் இந்த ஓட்டத்தில் விழுந்து போக கூடாது ராஜா. ஒருவரும் ஓட்டத்தில் பின்வாங்கி போக கூடாது ஆண்டவரே. இன்றைக்கு செய்தி கேட்ட உம்முடைய ஜனங்கள் அத்தனை பேரும் ஒருவர் கூட விடாமல் பரலோக ராஜ்யத்தை அடைய வேண்டும் என்று நாங்கள் வாஞ்சிக்கிறோம், நாங்கள் விரும்புகிறோம், நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த தேசத்தில் வந்து சேரும் வரைக்கும் எங்கள் கரங்களை பிடித்துக் கொள்வீராக, எங்களை நடத்துவீராக ராஜா. கர்த்தாவே, வேதனையோடு வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காய் அடியேன் ஜெபிக்கிறேன். மனக்கவலையோடு வந்தவர்கள் உண்டு, தாங்க முடியாத பாரங்கள் சுமந்து வந்தவர்கள் உண்டு. உள்ளங்களை ஆராய்ந்தருகிற ஆவியானவர் அதை அறிந்திருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். உள்ளம் நிறைந்த வேதனைகளோடு, பயத்தோடு, பெருமூச்சுகளோடு உங்கள் சமூகத்தில் வந்த உம்முடைய அன்பு பிள்ளைகளுக்காய் அடியேன் ஜெபிக்கிறேன். சபையாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ சமாதானத்தால் கர்த்தரிடை கட்டுவீராக. பரலோகத்தின் சமாதானம் உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவதாக. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை அடியங்கள் வைக்குகிறோம் ஆண்டவரே. தெய்வீக சமாதானம் அவர்களுடைய உள்ளங்களை நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்தெந்த இடங்களை கண்டு பயந்தார்களோ அந்த இடங்களில் தேவ தூதர்களை அனுப்புங்க ஆண்டவரே. எந்தெந்த மனிதர்களை கண்டு பயந்தார்களோ அந்த மனிதர்களிடத்தில் ஆவியானவர் பேசுவீராக. இதோ உம்முடைய ஆறுதல், உம்முடைய சமாதானம் அவர்களுடைய உள்ளங்களை நிரப்பும்படி அடியேன் ஜெபிக்கிறேன். பயந்த காரியங்களில் கர்த்தர் மாற்றங்களை ஏற்படுத்துவீராக ராஜா. வியாதியாய் வந்திருக்கிறவர்களுக்காய் சபையாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பலவீனங்களை மாற்றுகிற தெய்வம், பலன் கட்டளையிடுகிறவர், இன்னைக்கு உம்முடைய பிள்ளைகளை தொடுவீராக. உங்க பலன் பலவீனமான மாம்ச சரீரங்களில் இறங்குவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்தெந்த இடங்களில் நோய் உண்டோ, எந்தெந்த இடங்களில் வியாதி உண்டோ, எங்கெங்கே வலிகள் உண்டோ, அங்கே கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது இறங்கும்படி சபையாய் நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கட்டிகள் கரைந்து போவதாக, இயேசுவின் நாமத்தில் ஜீர்ண உறுப்புகளில் தேவ வல்லமை வெளிப்படுவதாக, இயேசுவின் நாமத்தில் நுரை ஈரல்களில் கர்த்தருடைய ஜீவன் இறங்குவதாக, இயேசுவின் நாமத்தில் சத்ருவின் கட்டுகளை நாங்கள் அறுக்குகிறோம். பிசாசானவன் வைத்த நோய்கள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது குணமடைவதாக. கர்த்தர் விடுதலை கட்டளையிடுவதற்காய் ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி ராஜா. அதே போல் ஆவியானவர் கட்டளையிட்டபடி பொருளாதார குறைவுள்ள உம்முடைய ஜனங்களுக்காய் நாங்கள் சபையாய் ஜெபிக்கிறோம். அடியேன் ஜெபிக்கிறேன். பொருளாதார காரியங்களில் தட்டுப்பாடு உள்ளவர்கள் எப்படி இதை சந்திக்க போகிறேன், என்னுடைய தேவைகள் அநேகம் ஆனால் வருமானமோ குறைவு என்று தங்களுடைய பொருளாதார காரியங்களில் இன்றைக்கு ஜெபத்துடன் கண்ணீருடன் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்காய், என்னுடைய சகோதர சகோதரிகளுக்காய், இதோ மகிமையின் சிங்காசனத்தை நோக்கி பார்க்கிறேன். வானமும் பூமியும் உம்முடையது. உம்முடைய நிறைவில் இருந்து, உம்முடைய பரிபூரணத்தில் இருந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிடுவீராக ராஜா. இஸ்ரவேல் ஜனத்திற்காய் வானத்தின் பலகணிகளை திறந்து மன்னாவை வர்ஷிக்க பண்ணினவரே, இந்த மத்தியான வேளையில் பரலோகம் திறக்கப்படுவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவைகளோடு வந்திருக்கிற உம்முடைய ஜனம் உண்டு. வியாபாரத்தில் குறைவுகள் ஏற்பட்டதினாலே தோல்விகளை சந்திக்கிறவர்கள் உண்டு. தேவைகள் பூர்த்தி செய்வதற்கான வருமானம் இல்லாததினாலே வேதனைப்படுகிறவர்கள் உண்டு. இருக்கிற பணம் தேவைகளுக்கு போதுமானதல்ல என்று ஜெபிக்கிறவர்கள் உண்டு. இவர்களுடைய ஜெபங்களை தகப்பனுடைய சமூகத்தில் எட்டி இருக்கிறபடியால் உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி. இன்றைக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக, இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்வீராக, தூதர்களை அனுப்புவீராக. உம்முடைய கரங்களில் எல்லாம் நிறைவாய் உண்டு. இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் அவைகளை நாங்கள் எடுத்து உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்குகிறோம். நிறைவான நன்மைகள் அவர்களுக்கு உண்டாவதாக என்று ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி. அநேக தேவைகளோட வந்தவர்கள் உண்டு. ஒவ்வொரு ஜபங்களுக்கும் பதில் தந்து என் தேவன் இன்றைக்கு அற்புதங்கள் வெளிப்படுத்தி கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய ஜபங்களுக்கு பதில் தந்தீரே, உமக்கு நன்றி. ஆராதனை ஆசீர்வதித்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் ஆவியானவரின் கட்டுப்பாட்டுக்குள் எங்களை வைத்திருந்த அன்புக்காய் ஸ்தோத்திரம். எல்லா துதியும் கனவும் மகிமையும் எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே நாங்கள் காணிக்கை ஆக்குகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நாம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் வாசமாயிருப்பதாக. ஆமென், ஆமென். நாம் ஒருமித்து அறிக்கையிடுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு நாம் கடந்து செல்லுவோம். வாரம் முழுவதும் கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை ஆட்கொண்டு நடத்துவதாக என்று ஜெபிக்கிறோம். தேங்க்யூ.